நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், சொத்து குவிப்பு வழக்கில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா நேரில் ஆஜராக வேண்டும் என்று காலையில் பிறப்பித்த உத்தரவை மாலையில் பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் விலக்கிக் கொண்டது பற்றிய தகவல்கள், இலங்கையின் வடக்கே போரினால் பாதித்த மக்களுக்கு சில நிலங்களை ராணுவம் மீண்டும் திருப்பிக் கொடுத்திருப்பது பற்றிய ஒரு செய்தி,
பூர்வீகமாக இருந்த இடங்களும் எங்களுக்கு கையளிக்கப்படவில்லை, அது காலக்கிரமத்தில் நாட்டினுடைய பாதுகாப்புகளை கருத்திலே கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக விடுவதாக உறுதியளித்தது.
தமிழக கோவில்களிலிருந்து களவாடப்பட்டதாக கூறப்பட்டு இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் உள்ள 2 கலை படைப்புகளை இந்தியாவிலும் ஒப்படைக்க வேண்டும் என்று எழுந்துள்ள கோரிக்கை தொடர்பில் ஒரு பேட்டி,
மியூசியம் வந்து ஒரு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிடையாது, அவங்க ஒரு கமர்ஷியல் டெசிஷன் எடுக்க கூடாது, அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு மாரலி ரைட் டெசிஷன் எடுக்கணும். அந்த மாரலி ரைட் டெசிஷன் என்னன்னா அந்த ஆப்ஜெக்ட திரும்பி இந்தியாவுக்கு ரீபேட்ரியேட் பண்றதுதான்.
ஆகியவையும் பன்னாட்டு செய்திகளும் இடம்பெறுகின்றன. முதலாவதாக செய்தி அறிக்கை. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பூபாலரத்னம், சீவகன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
யுக்ரைனில் தற்பொழுது கலைக்கப்பட்டிருக்கின்ற பெர்கூட் கலவரம் அடக்கும் போலீஸ் படை கடந்த பிப்ரவரியில் தலைநகர் கியவில் டசின் கணக்கான அரசு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்களை கொன்றதாக அதிகாரப்பூர்வ விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக உள்துறை அமைச்சர் ஆர்சன் அபுகோவ் அவர்கள் கூறியிருக்கின்றார். எட்டு பேரை கொல்ல ஒரு துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருப்பதாக ஆரம்ப கட்ட ஆய்வுகள் கூறுவதாக செய்தியாளர்களிடம் அவர் கூறியிருக்கின்றார். 3 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பதவி விலக்கப்பட்ட அதிபர் விக்டோர் யனுகோவிச் அவர்களும் அவரது கூட்டாளிகளுமே இந்த கொலைகளுக்கு பொறுப்பு என்று பிரதமர் அர்சைன் யன்செங்கோ அவர்கள் பிபிசியிடம் கூறியிருக்கின்றார். இந்த திட்டங்களில் உதவுவதற்காக ஆயுதங்களையும் உளவுத்துறையைச் சேர்ந்தவர்களையும் அனுப்பி ரஷ்யா இதில் சம்பந்தப்பட்டிருப்பதாக யுக்ரைனிய உளவுத்துறை தலைவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
இதனிடையே ஜெர்மனிய வெளியுறவு அமைச்சர் வெளிப்படுத்தியதாக ரஷ்யா கூறுகின்ற ஆத்திரப்பட வைக்கும் கருத்துக்களுக்காக மாஸ்கோவுக்கான ஜெர்மனிய தூதுவருக்கு ரஷ்ய வெளியுறவு அமைச்சு அழைப்பு அனுப்பியிருக்கிறது. கிரிமியா மீதான ரஷ்யாவின் நடவடிக்கைகள் நாஜிக்கல் காலத்தில் செக்கோஸ்லோவாக்கியாவின் ஜெர்மனி பேசும் பிராந்தியங்களை ஜெர்மனியுடன் இணைத்த நடவடிக்கையுடன் ஒப்பிட்டு ஜெர்மனியின் வெளியுறவு அமைச்சர் பேசியிருந்தார். வரலாற்று தகவல்களை திரித்து கூறுகின்ற வேலை இது என்று ரஷ்யா கூறியிருக்கிறது. இதேவேளை கிழக்கு ஐரோப்பிய பகுதிகளில் நேட்டோவின் அதிகரித்த நடவடிக்கைகள் தொடர்பில் ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சு ஏற்கனவே நேட்டோவிடம் விளக்கம் கூறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
அமைதி உடன்படிக்கை ஒன்றை ஏற்படுத்துவதற்கான மிகவும் முக்கியமான புள்ளிகளில் அடிப்படை சமரசத்தை செய்து கொள்ளுமாறு பாலத்தீன மற்றும் இஸ்ரேலிய தரப்பினரை அமெரிக்க அரசுத்துறை செயலர் ஜான் கெரி அவர்கள் கேட்டிருக்கின்றார்.
On the Middle East peace process, we remain committed. The parties met even last night. There's an old saying, you can lead a horse to water, but you can't make it drink. Now's time to drink.
தொடர்ச்சியாக குடியேற்றங்களை நிர்மாணிப்பது மற்றும் பாலஸ்தீனர்களின் பல்வேறு ஐநா சாசனங்களை கையெழுத்திடுவதற்கான நகர்வுகள் போன்ற நடவடிக்கைகளை குறிப்பிட்டு இரண்டு தரப்பும் தன்னிச்சையான நடவடிக்கைகளை எடுப்பதாக வெள்ளை மாளிகை விமர்சித்த மறுதினம் கேரி அவர்களின் இந்த அறிக்கை வந்திருக்கின்றது. தற்பொழுது கிடைத்திருக்கின்ற வாய்ப்பை இரண்டு தரப்பும் தவறவிட்டால் அது ஒரு பெரும் சோகம் என்று அல்ஜீரியாவில் பேசுகையில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
லெபனானில் 1 மில்லியனுக்கு மேற்பட்ட சிரிய நாட்டு அகதிகள் இருப்பதாக ஐநா தற்போது பதிவு செய்திருக்கிறது. அதனை ஒரு மோசமான மைல்கல் என்று வர்ணித்திருக்கின்ற ஐநாவின் அகதிகளுக்கான பணியகம், அகதிகளில் அரைவாசி பேர் சிறார்கள் என்றும் அகதிகளின் எண்ணிக்கை நாட்டு சனத்தொகையின் கால்வாசி பங்குக்கு சமம் என்றும் கூறியிருக்கிறது. சிரியாவின் உள்நாட்டு மோதலிலிருந்து தப்பி வரும் அகதிகள் நாளொன்றுக்கு 2500 பேர் லெபனானுக்குள் வருவதாகவும், அவர்களுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் உள்ளூர் மக்கள் திணறும் நிலைக்கு வந்துவிட்டதாகவும் UNHCR கூறுகிறது. அளவு கடந்து வரும் அகதிகள் கூட்டத்தை சமாளிப்பதற்கு லெபனானுக்கு சர்வதேச சமூகம் உதவ முன்வர வேண்டும் என்று ஐநாவின் அகதிகளுக்கான உயர் ஆணையர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்.
ஆட்கொல்லி எபோலா வைரஸினால் இதுவரை 84 பேர் தமது நாட்டில் இறந்திருப்பதாக கினியா நாட்டில் இருக்கின்ற சுகாதார அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். அண்டை நாடான லைபீரியாவில் 7 பேருக்கு நோய் பிடிக்கப்பட்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. எபோலா வைரஸினால் தனது குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர் பலியானதாக கினியாவிலிருந்து வந்த ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்திருக்கின்றார். அந்த நோய் தனது சகோதரிக்குத்தான் முதலில் தொற்றியதாகவும், அவர் இறந்து அவரது சடலத்தை அடக்கம் செய்வதற்காக எடுத்துச் சென்றதை அடுத்து கிராமத்தில் இருந்த ஏனியவர்களுக்கும் அது தொற்றியதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். கினியாவுடனான எல்லையை செனகல் மூடியதை அடுத்து பல லாரி ஓட்டுநர்கள் இடையில் தடைப்பட்டிருக்கின்றார்கள்.
சவுதி அரேபியாவில் மரண தண்டனையை எதிர்நோக்கியிருக்கின்ற இந்தோனேசிய பணிப்பெண் ஒருவரை காப்பாற்றுவதற்காக சுமார் 2 மில்லியன் டாலர் பணத்தை குருதி பணமாக வழங்குவதற்கு இந்தோனேஷியா இணங்கியிருக்கிறது. 7 ஆண்டுகளுக்கு முன்னர் தனது எஜமானியை கொன்றதாக குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ஷட்டினாவுக்கு அடுத்த சில நாட்களில் கழுத்து வெட்டி மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்தது. கொல்லப்பட்டவரின் குடும்பத்தினருக்கு இழப்பீட்டு பணமாக இந்தோனேஷியாவில் உள்ள சமூக ஆர்வலர்கள் கொஞ்சம் பணம் சேர்த்துள்ளனர். இப்போது மிகுதி பணத்தை செலுத்துவதற்கு இந்தோனேஷிய அரசாங்கம் முன்வந்திருக்கிறது.
செய்தி அரங்கில் முதலாவதாக இந்தியாவிலிருந்து நீதிமன்றம் தொடர்பான வழக்குகள் தொடர்பான சில தகவல்களை பார்ப்போம். தமிழக முதல்வர் ஜெயலலிதா சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்தார் என்று தொடரப்பட்ட வழக்கில் அவர் நேரில் சமூகம் அளிக்க வேண்டும் என்று இன்று காலை உத்தரவிட்ட பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் மாலையில் அதை திரும்ப பெற்றுக்கொண்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் புதுடில்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
வருமானத்துக்கு மீறிய சொத்து குவிப்பு வழக்கில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா வரும் April 5 நேரில் ஆஜராக வேண்டும் என்று இன்று காலை கூறிய பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் தொடர்ந்து மாலையும் நடைபெற்ற இந்த வழக்கின் விசாரணையின் போது தானாக முன்வந்து ஜெயலலிதா நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளித்துள்ளது. இந்த வழக்கில் முன்னதாக இன்று காலை தமிழக முதல்வர் ஜெயலலிதா உட்பட சசிகலா, சுதாகரன் மற்றும் இளவரசி ஆகியோருக்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதி ஜான் மைக்கேல் பின்னர் தொடர்ந்த விசாரணையின் போது இவ்வாறு உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவில் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுக்கு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிப்பதாகவும், ஆனால் சசிகலா, சுதாகரன் மற்றும் இளவரசி ஆகியோர் கண்டிப்பாக நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் கூறியுள்ளார். முன்னதாக காலையில் இந்த வழக்கில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா வரும் April 5 நேரில் ஆஜராக வேண்டும் என்று பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஜெயலலிதா 1991 முதல் 1996 வரை தமிழக முதல்வராக இருந்தபோது அவரது வருமானத்துக்கும் அதிகமான சொத்துக்களை அவர் குவித்துள்ளதாக தொடரப்பட்ட வழக்கில் ஜெயலலிதா, சசிகலா உள்ளிட்ட நால்வர் வரும் April 5 நேரில் ஆஜராக வேண்டும் என பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் இன்று வியாழக்கிழமை உத்தரவிட்டிருந்தது. ஜெயலலிதா, சசிகலா மற்றும் இவர்கள் சார்ந்த நிறுவனங்கள் மீது நடைபெற்று வரும் இந்த வழக்கிலிருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என லெக்ஸ் மற்றும் மெடோ அக்ரோஃபார்ம் ஆகிய நிறுவனங்கள் கோரி மனு தாக்கல் செய்திருந்தன. இது தொடர்பான விசாரணை இன்று பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் நீதிபதி ஜான் மைக்கேல் முன்பு நடைபெற்ற போது இந்த உத்தரவு வெளியானது. லெக்ஸ் மற்றும் மெடோ அக்ரோஃபார்ம் ஆகிய நிறுவனங்கள் தரப்பில் முன்னதாக தங்களை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கவும் மதிப்பீடு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள தங்கள் சொத்துக்களின் மதிப்பை மறுமதிப்பீடு செய்யவும் இதே நீதிமன்றத்தில் முன்னதாக கோரிய போது அதை அப்போது நீதிமன்றம் ஏற்க மறுத்தது. இதனையடுத்து நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதே கோரிக்கையை வலியுறுத்தி இவர்கள் தரப்பில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை நடைபெற்றது. அப்போது பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் இவர்களுக்கு எதிராக வெளியிட்ட ஆணையை மறுபரிசீலனை செய்ய கூறி சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை முன்வைத்து பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று லெக்ஸ் மற்றும் மெடோ அக்ரோஃபார்ம் தரப்பு வழக்கறிஞர் வாதிட்ட போது இது தொடர்பாக அரசு தரப்பு வழக்கறிஞர் பவானி சிங்கிடம் நீதிபதி ஜான் மைக்கேல் கேள்வி எழுப்பினார். இதற்கு வழக்கறிஞர் பவானி சிங் பதில் கூறிய போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு தொடர்பாக தனக்கு தகவல் அளிக்கப்படவில்லை என்றார். பின்னர் நீதிபதி ஜான் மைக்கேல் இதுகுறித்து குறிப்பிடுகையில், முன்னதாக பெங்களூரு உயர்நீதிமன்ற உத்தரவில் கூறியுள்ளது போல் இந்த விவகாரம் தொடர்பான அனைத்து வழக்குகளிலும் அரசு தரப்பு வழக்கறிஞர் பவானி சிங் மட்டும்தான் ஆஜராக வேண்டும் என கூறினார். ஆனால் இந்த விவகாரம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற போது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை பிரிவில் ஆஜராகி வாதாடியது தவறு என்றும் சுட்டிக்காட்டினார்.
புதுடில்லியிலிருந்து பிபிசியின் செய்தியாளர் ஜெயக்குமார். இதனிடையே வருமான வரி தொடர்பான மேலும் ஒரு வழக்கில் தனக்கு விலக்களிக்க வேண்டும் என்று ஜெயலலிதா இன்று தாக்கல் செய்த ஒரு மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு மற்றும் தீர்ப்பு குறித்து சென்னையில் இருக்கும் நமது செய்தியாளர் முரளிதரன்.
வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யாதது தொடர்பான வழக்கில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டுமென தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அவர் வரும் April 10 அன்று சென்னை பெருநகர நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவும் அவரது தோழி சசிகலாவும் April 3 ஆஜராக வேண்டுமென கடந்த March 20 அன்று சென்னை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா 1993-94 வருமானம் குறித்த கணக்கை வருமான வரித்துறைக்கு சமர்ப்பிக்கவில்லை என சென்னை பொருளாதார குற்றங்களுக்கான நீதிமன்றத்தில் வருமான வரித்துறையால் 96 வழக்கு தொடரப்பட்டது. அதற்கு பிறகு அதே 93-94 வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யவில்லை என ஜெயலலிதா மீதும் 97 வருமான வரித்துறை சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. அதேபோல 91-92, 92-93 ஆகிய ஆண்டுகளில் சசி என்டர்பிரைசஸும் அதன் பங்குதாரர்களான ஜெயலலிதா மற்றும் சசிகலா ஆகியோரும் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யவில்லை என்று கூறி 97 மேலும் ஒரு வழக்கை தாக்கல் செய்தது வருமான வரித்துறை. இந்த வழக்குகளை தள்ளுபடி செய்ய வேண்டுமென கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் 2006 நிராகரிக்கப்பட்டன. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் 4 மாதங்களுக்குள் விசாரணையை முடிக்கும்படி சென்னை பெருநகர நீதிமன்றத்திற்கு கடந்த ஜனவரி 30 என்று உத்தரவிட்டது. இந்த வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு குறித்து விளக்கம் கேட்டிருப்பதால் வழக்கை மேலும் 3 வாரங்களுக்கு ஒத்திவைக்க வேண்டுமென ஜெயலலிதா மற்றும் சசிகலா சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு மார்ச் 20 சென்னை பெருநகர பொருளாதார குற்றங்களுக்கான நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது ஜெயலலிதா தரப்பு மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதி தட்சிணாமூர்த்தி வழக்கு மீண்டும் April 3 எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அன்று குற்றம் சுமத்தப்படுவதற்காக ஜெயலலிதாவும் சசிகலாவும் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். இந்த நிலையில் இன்று ஜெயலலிதாவும் அவரது தோழி சசிகலாவும் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. பதிலாக தங்களுக்கு நீதிமன்றத்தில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என அவர்கள் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. முதலமைச்சர் என்ற அரசியல் சாசன பதவியை வகிப்பதால் ஏதாவது அவசர நிலை ஏற்பட்டால் தான் உடனடியாக முடிவெடுக்க வேண்டியிருக்கும் எனவும் அதனால் நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து தனக்கு விலக்களிக்க வேண்டுமெனவும் தனது மனுவில் ஜெயலலிதா கோரியிருந்தார். இந்த மனுவை பரிசீலித்த நீதிபதி தட்சிணாமூர்த்தி நேரில் ஆஜராகாமல் இருப்பது குறித்த மனு எதையும் இனி ஏற்க முடியாது என்றும் வரும் April 10 இருவரும் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார்.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இதர செய்திகளுக்கு போவதற்கு முன்னால் மேலும் ஒரு நீதிமன்ற செய்தி. ஒருபால் உறவு குறித்த தனது தீர்ப்பை திறந்த நீதிமன்றத்தில் மறுபரிசீலனை செய்ய இந்திய உச்சநீதிமன்றம் இன்று ஒப்புக்கொண்டுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் புதுடெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா.
ஒருபால் உறவு குற்றம் என்று இந்திய உச்சநீதிமன்றம் சமீபத்தில் அளித்த தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மறுசீராய்வு மனுக்களை திறந்த நீதிமன்றத்தில் விசாரிக்க உச்சநீதிமன்றம் முடிவு செய்திருக்கிறது. வயது வந்த இருவரிடையே அவர்களின் சம்மதத்துடன் நிகழும் ஒருபால் உறவு குற்றம் என்கிற இந்திய தண்டனை சட்டத்தின் 377 பிரிவு செல்லும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் கடந்த December 11 அன்று தீர்ப்பளித்திருந்தது. இந்த தீர்ப்பை மறுசீராய்வு செய்யக்கோரி நாஸ் தொண்டு நிறுவனம் மற்றும் சில ஒருபால் உறவு ஆதரவாளர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அதில் ஒருபால் உறவு குற்றம் என்று அளிக்கப்பட்ட தீர்ப்பில் தவறு இருப்பதாகவும் இது குறித்து திறந்த நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் கோரப்பட்டிருந்தது. இதனை இன்று விசாரித்த தலைமை நீதிபதி ப. சதாசிவம் தலைமையிலான அமர்வு இந்த திறந்த நீதிமன்ற விசாரணை கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்துள்ளது. 2009 ஒருபால் உறவு என்பது இயற்கைக்கு முரணான உறவு என்கிற பட்டியலின் கீழ் குற்றத்திற்குரிய செயல் என்று கூறும் இந்திய தண்டனை சட்டத்தின் 377 பிரிவு செல்லாது என்று டில்லி உயர்நீதிமன்றம் அளித்திருந்த தீர்ப்பை இந்திய உச்சநீதிமன்றம் December 11 அன்று ரத்து செய்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் இந்தியாவின் மும்பை நகரில் சென்ற ஆண்டு பெண் ஊடகவியலாளர் ஒருவர் பலரால் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் குற்றவாளிகள் 3 மீது பதியப்பட்ட கூடுதல் குற்றப்பிரிவுகளின் கீழ் அவர்கள் குற்றவாளிகள் என்று மும்பை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இவர்கள் 2வது குற்றத்தை புரிந்துள்ளனர் என்ற காரணத்தை காட்டி இந்திய தண்டனை சட்டம் 376 பிரிவின் கீழ் இவர்கள் 3 மீது கூடுதல் குற்றங்கள் பதிவு செய்வதற்கு March 24 அன்று நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. இன்று குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டவர்களுக்கு நாளை தண்டனை அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
டெல்லியிலிருந்து சங்கீதாராஜன். அடுத்து இலங்கையிலிருந்து ஒரு செய்தி. அங்கே வடக்கே போரினால் பாதிக்கப்பட்ட கேப்பாப்பிலவு கிராமத்தில் இராணுவம் சில நிலங்களை மக்களுக்கு இன்று கையளித்துள்ளது. எனினும் வடபகுதியில் பல இடங்களில் காணிகள் பாதுகாப்பு படையினர் தம் வசத்தில் வைத்துக் கொண்டுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தகுந்தது. இந்த நிகழ்வு குறித்து நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம் வழங்கும் ஒரு செய்தி குறிப்பு.
இலங்கையின் யுத்த மோதல்கள் காரணமாக இடம்பெயர்ந்திருந்த மக்களில் 98% அவருடைய சொந்த இடங்களில் மீள்குடியேற்றப்பட்டிருப்பதாகவும் அவ்வாறு மீள்குடியேற்றம் செய்யப்பட்டவர்களுக்கு அவசியமான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். முல்லைத்தீவு மாவட்டம் கேப்பாப்பிலவு மாதிரி கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 101 நிரந்தர வீடுகளை பயனாளிகளுக்கு கையளித்து உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியிருக்கின்றார். இந்த வீடுகள் ஒவ்வொன்றும் 3.5 லட்சம் ரூபாய் செலவில் இராணுவ சிப்பாய்களை கொண்டு நிர்மாணிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கேப்பாப்பிலவு கிராமம் இப்போது பாதுகாப்பு படையினரின் வசம் இருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாகிய வயல் காணிகளில் 100 ஏக்கர் காணிகளும் இன்றைய நிகழ்வில் விமானப்படையினருடைய பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு கிராமவாசிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நிகழ்வு பற்றி அதில் பங்கு பெற்றியிருந்த கேப்பாப்பிலவு கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் ராசையா பரமேஸ்வரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
கேப்பாப்பிலவுக்கு பதிலாக ஜனாதிபதியினுடைய விசேட படைப்பின் பேரில் உருவாக்கப்பட்ட மாதிரி கிராமத்திலே இந்த 101 வீடுகளும்
கையளிக்கப்பட்டிருக்கின்றன. 65 வீடுகளுக்கு இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்குது. 3ஆம் கட்டமாகவும் 4ஆம் கட்டமாகவும் 65 வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட இருக்கின்றன.
இந்த வீடுகளில் குடியமர்த்தப்பட உள்ள ஆட்கள் இப்ப எங்க இருக்கிறாங்க?
இப்ப கேப்பாபுரத்திலே இங்க மாதிரி கிராம உருவாக்கப்பட்ட இடத்திலே தற்காலிகமான கொட்டகை அமைக்க அந்த காணிக்கு இருக்கிறோம். அந்த காணிக்கையே அத்திவாரங்கள் இடப்பட்டிருக்கிறேன். 165 குடும்பத்துக்கு மையம் இப்ப ஃபுல்லா வீடு கொடுத்தாச்சு. மிச்சம் மீதி குடும்பங்கள் 160 குடும்பம் இருக்கு. அவர்களுக்காக தான் அந்த புதுசான வீடுகள் இங்கே அமைக்கப்பட இருக்கின்றன.
சார், இப்ப நீங்க பூர்வீகமாக குடியிருந்த அந்த கேப்பா பிளவு அந்த கிராமத்துல உள்ள வீடுகளையும் கையளிச்சாங்களா?
இல்ல, பூர்வீகமாக இருந்த இடங்களும் எங்களுக்கு கையளிக்கப்படவில்லை. அது காலக்கிரமத்துல நாட்டினுடைய பாதுகாப்புகளை கருத்திலே கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா வீடுகளாக உறுதியளிச்சு.
கேப்பா பிளவு கிராமத்தில் உள்ள காணிகளையும் கொடுத்தாங்களா? என்ன காணிகள் கொடுத்தாங்க?
அதுல எங்களுக்கு வயல் செய்கிற காணிகள் ஒரு 29 பேருக்கு பாதுகாப்பு படையின் கீழே உள்ள அதே பாதுகாப்புல உள்ள வயல்களை 29 வயல் பயனாளிகளுக்கு வயல்கள் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. அதுல 100 ஏக்கர் வரும். இது பூர்வீகமாக இருந்த மக்கள் பண்டு தொட்டு விதைச்சு வந்த கோயில். வன்செயலுக்கு பிறகு அதாவது முகாமில இருந்து வந்த பிறகு படையினுடைய பாதுகாப்பில் இருந்தது. இப்ப அவர்களுடைய வயல் செய்யக்காக இன்று அவர்களுக்கு கையளிக்கப்படுவதற்கான ஒரு பத்திரம் வழங்கப்பட்டது.
இந்த காணிகள் சொந்தமா கொடுத்திருக்காங்களா அல்லது வயல் மட்டும் தான் செய்யலாமா?
அதே சொந்த காணியை சொந்த வைக்க கொடுத்துரு. குளம் யாபோசின் கட்டுப்பாட்டுக்கு இருக்குது. அதுக்கு அரசாங்க அதிபருடைய அனுமதியோடு அந்த குளத்தை திருத்தி தருவதற்கு ராணுவம் பொறுப்படுத்திருக்கின்றது. எனது அரசாங்க அதிபர் அதற்கு சம்மதிச்சிருக்கின்றார். பயனாளிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக குளம் திருத்தப்படுவதற்குரிய உறுதிமொழிகள் வழங்கப்பட்டது. 2009 இருந்து இப்ப 14ஆம் ஆண்டு வரை செய்ய பண்ணப்படாமல் இருக்கின்றன. இன்னும் 160 ஏக்கர் பெறப்பட இருக்கின்றன. அதுக்குரிய மகஜரும் நான் இன்றைய பாதுகாப்பு அமைச்சர் சேகாரிடம் கையளிச்சிருக்கின்றேன். வாவட்டி குளத்தின் கீழே உள்ள குட்டி பீலியை தான் இன்றைக்கு கையளிச்சுகிறோம். பள்ளப்பீலியையும் கையளிச்சுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்து தருமாறு நான் அவருக்கு ஒரு மகஜர் கொடுத்திருக்கேன். மேட்டு பீலியில இன்றைய கையளிக்கப்பட்ட காணி 105 ஏக்கர். பள்ளப்பீலியில கையளிக்கப்பட இருக்கின்ற காணி 160. என்னுடைய காணியும் இன்றைய தனியாக கையளிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே நானும் எனது குடும்பமும் சந்தோஷம் அடைகின்றோம். அதே போல மற்றவர்களுடைய 160 ஏக்கரும் விரைவில் அவர்களுடைய கையிலே கிடைப்பதற்கு ஜனாதிபதியும் அரசாங்க அதிபரும் தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுத்து கையளிப்பார்கள் என்ற நம்பிக்கையிலே அந்த மக்கள் வாழுகிறார்.
என்றார் கேப்பா பிளவு கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் ராசையா பரமேஸ்வரன் அவர்கள். இன்றைய நிகழ்வில் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் தயா ரத்நாயக்க மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி உள்ளிட்ட முக்கிய ராணுவ அதிகாரிகளும் அரசு அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தனர்.
நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்து தமிழகம் தொடர்பான செய்தி ஒன்று. தமிழகத்தின் சில ஆலயங்களிலிருந்து திருடப்பட்டு சட்டவிரோதமாக வெளிநாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு தற்பொழுது ஆஸ்திரேலியாவில் இருக்கும் 2 சிலைகளை இந்தியாவிடம் திருப்பி அளிக்க வேண்டும் என்று ஆஸ் ஹெரிட்டேஜ் எனும் தன்னார்வ தொண்டு அமைப்பு கோரியுள்ளது. அந்த 2 சிலைகளையும் அப்பொழுது அருங்காட்சியகம் வாங்கியது குறித்த நியாயத்தன்மை கேள்விக்குறியானதை அடுத்து காட்சிப்படுத்தப்பட்டிருந்த அந்த 2 சிலைகளையும் அந்த அருங்காட்சியகங்கள் பார்வையிலிருந்து அகற்றிவிட்டன. இந்நிலையிலேயே இந்த கோரிக்கை வந்துள்ளது. ஆனால் அந்த 2 சிலைகளையும் இந்தியாவுக்கு கொண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா என்று இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ள ஆஸ் ஹெரிட்டேஜ் அமைப்பின் இயக்குனர் வினோத் டேனியல் அவர்களிடம் கேட்டேன்.
கண்டிப்பா இந்த 2 சிலைங்களை இந்தியாவுக்கு கொண்டு வர முடியும். மீடிய ஆர்கனைசேஷன் எவ்வளவு பிரஷர் கொடுக்கறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இதை திரும்பி கொண்டு வர்றது ஈஸி. இந்த இஷ்யூல இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இந்த 3 நாட்டுல இருக்க நியூஸ் ஆர்கனைசேஷன்ஸ் நல்ல ஸ்ட்ராங் ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த ஆர்டிகல் இந்த கேலரிஸ் மேல மட்டும் எல்லாம் பிரஷர் போடாம அந்த கவர்மெண்ட் மேலயும் பிரஷர் போடும். கண்டிப்பா இந்த 2 ஆப்ஜெக்ட்ஸ் திரும்பி இந்தியா வரோன்ற நம்பிக்கை எனக்கு உண்டு.
யதார்த்தமா ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் இதுல தலையிட்டு அந்த மியூசியத்துக்கு அழுத்தம் கொடுத்து இது இந்தியாலன்னு வந்த கலை பொருள் அது இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிற முடிவை எடுப்பாங்களா? அதுக்கான வாய்ப்பு இருக்கா?
இதோட மேஜர் இஷ்யூஸ் என்னன்னா இந்த பொருள்களை வந்து இந்த கேலரிஸ் ஒரு கமர்ஷியல் விதமா வாங்கியிருக்காங்க. அது வாங்கும் போது அவங்க டியூ டிலிஜென்ஸ் அதாவது என்னென்ன செக்ஸ் பண்ணுமோ அதை கரெக்டா பண்ணாங்களா இல்லையான்றதுதான் இப்ப மெயின் க்வெஸ்சன். அந்த 2 ஆப்ஜெக்ட்ஸும் எப்படி இந்தியா விட்டு வெளியே போச்சுன்றதுக்கு நிறைய பேப்பர் ஒர்க் இருக்கு. ஒரு ஆப்பிரிக்கன் டிப்ளமேட் அதை வாங்கின மாதிரியும் அதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய பேர்கிட்ட கொடுத்த மாதிரியும் கடைசியில அது நியூயார்க் போய் அங்கிருந்து இவங்க கிட்ட போன மாதிரியும் பேப்பர் ஒர்க் இருக்கு. அந்த பேப்பர் ஒர்க் உண்மையா பொய்யானி இவங்க ஃபுல் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் கொடுத்து வாங்கல. அந்த பேப்பர் ஒர்க்கை வச்சு நம்பிக்கையை வாங்கியிருக்காங்க. அது தப்பு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து திருடப்பட்ட சாமானா இல்லையான்றத செக் பண்றதுக்கு இந்தியால வந்து ஒரு லீகல் கேஸ் நடக்குது. அந்த கேஸ் முடிஞ்ச அப்புறம் நாங்க டிசைட் பண்றோம்னு முதல் சொன்னாங்க. இப்போ ஆனா கொஞ்சம் மாத்துறாங்க அவங்க ஸ்டேட்மெண்ட்டை. அது தப்பு. மியூசியம் வந்து ஒரு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிடையாது. அவங்க ஒரு கமர்ஷியல் டெசிஷன் எடுக்க கூடாது. அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு மாரலி ரைட் டெசிஷன் எடுக்கணும். அந்த மாரலி ரைட் டெசிஷன் என்னன்னா அந்த ஆப்ஜெக்ட திரும்பி இந்தியாவுக்கு ரீபேட்ரியேட் பண்றது தான். அவங்களுக்கு தெரியும் இந்த டைம்ல நிறைய டாக்குமெண்டேஷன் இருக்கு இது திருடப்பட்ட பொருள். அது போதும் இந்த டைம்ல. ஒரு லீகல் அவுட்கம் வேணும்னு தேவை கிடையாது.
வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்ட இந்த சிலைகள் போன்ற ரொம்ப பெரும் மதிப்பும் தொன்மை தன்மையும் வாய்ந்த பொருட்களை கொண்டு வருது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்தியாவுக்குள்ளேயே இப்படியான கலைப்பொருட்களை பாதுகாப்பதற்கு போதிய கவனம் செலுத்தப்படுதா, அதற்குண்டான உரிய வழிமுறைகள் இருக்கா அப்படிங்கிற இந்த கேள்வியெல்லாம் மிக முக்கியமானது இல்லையா? இங்க உள்நாட்டுல எல்லாம் பாதுகாப்பாக இருந்தால் ஏன் இதெல்லாம் வெளிநாட்டுக்கு போகுது?
நீங்க கேக்குற க்வெஸ்டின் வந்து முக்கியமான க்வெஸ்டின் தான். இந்தியால வந்து இப்போ பழங்கால பொருளை பற்றி அவேர்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. என்ன கேட்டீங்கன்னா ரெண்டு முக்கியமான திங்ஸ் செய்யணும். ஒன்னு வந்து அவங்க டாக்குமெண்டேஷன் ப்ரோக்ராம் ஏற்கனவே வச்சிருக்காங்க. நம்ம மியூசியம் கேலரிஸ் அது உள்ளே அவ்வளவு திங்ஸ் இருக்கு. அது இல்லாம நிறைய பிரைவேட் ஆளுங்களோட கலெக்ஷன்ல இருக்கு. அது இல்லாம இப்போ நீங்க சின்ன சின்ன டவுன்ஸ் வில்லேஜஸ் போனீங்கன்னா அந்த டெம்பிள்ஸ்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் டாக்குமெண்ட் பண்ண ரொம்ப நாள் ஆகும். அதுக்கு ஏத்த ரிசோர்சஸ் ஜாஸ்தி பண்ணாங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் அதை பண்ணி முடிக்க முடியும். அதை பண்ணி முடிச்சு ஒரு நல்ல டேட்டா பேஸ்ல போட்டாங்கன்னா இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ்க்கு ஏதாவது ஒரு கலெக்ஷன் வாங்குற மாதிரி வந்துச்சுன்னா கூட அவங்க இந்த டேட்டா பேஸ்ல கிராஸ் செக் பண்ணலாம். சின்ன வில்லேஜஸ் அந்த மாதிரி இடம் போனீங்கன்னா இந்த லோக்கல் கம்யூனிட்டி இருக்காங்கல்ல அவங்களுக்கு இதோட முக்கியத்துவம் சொல்லி கொடுக்கணும். அதாவது இது நம்ம நம்மளோட ஹெரிட்டேஜ் நம்மளோட ரிலிஜன் இது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா அப்புறம் அவங்களே பக்கத்துல இருக்க திங்ஸ் பாதுகாப்பாங்க.
இந்தியாவில வந்து கலாச்சார பொருட்களை பாதுகாப்பதுல வந்து மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் போதிய கவனம் செலுத்துவது இல்லை. அதுதான் இப்படியான கலைப்பொருட்கள் வெளிநாட்டுக்கு சட்டவிரோதமாக போவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தது. தொடர்ந்து விமர்சனங்கள் வருது. அந்த விமர்சனத்தோட நீங்க உடன்படுறீங்களா? இதை தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்களா?
இப்ப நிறைய பாசிட்டிவ் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோம்னு சொல்றாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் மிஸ்ஸிங் ஆச்சுன்னா இப்ப வந்து அது ஒரு லீகல் வே இட் கோஸ் இன்டு எ டேட்டாபேஸ். நிறைய புது புது சட்டங்கள் கொண்டு வராங்க, புது ப்ராசஸஸ் கொண்டு வராங்க. இது ரொம்ப நல்லது இந்தியாக்கு. பட் இதோட எஃபெக்ட் எல்லாம் நம்ம கரெக்டா ஆகுறதுக்கு கொஞ்சம் வருஷங்கள் ஆகும்.
ஆஸ் ஹெரிட்டேஜ் அமைப்பின் இயக்குனர் வினோத் டேனியல். அடுத்து பன்னாட்டு செய்தி ஒன்று. அமெரிக்காவின் டெக்சாஸில் உள்ள ராணுவ தளம் ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் தாக்குதலாளி உட்பட 4 பலியாகியுள்ளார்கள், 16 பேர் காயமடைந்துள்ளார்கள். கடந்த 2009 ஆண்டும் இதே போன்ற ஒரு தாக்குதல் இந்த ஃபோர்ட் ஹூடில் இடம்பெற்றது. ஆனாலும் இதில் பயங்கரவாத சமிகைகள் ஏதும் இருப்பதாக தெரியவில்லை என்று அதற்கு பொறுப்பான கட்டளை தளபதி கூறுகின்றார். இதுகுறித்த பிபிசியின் செய்தி குறிப்பு ஆங்கிலத்தில் பெத் மெக்லியாட், தமிழில் சீவகன்.
அமெரிக்காவின் ராணுவ தளம் ஒன்றின் உள்ளே மீண்டும் தாக்குதல் ஒன்று நடக்கின்றது என்று வந்த தகவலை அடுத்து உதவிகள் விரைவாக செல்லுகின்றன. ஈராக்கில் பணியாற்றிய உளப்பாதிப்புக்குட்பட்ட சிப்பாய் தான் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார். உள்ளே கிடைத்த ஒரு அரை தன்னியக்க பிஸ்டலின் மூலம் மருத்துவ பிரிகேட் கட்டிடத்தில் அவர்
சுட்டிருக்கின்றார். விசாரணைகளின் அடிப்படையில் இந்த தடவை இந்த சம்பவத்தில் பயங்கரவாத தொடர்பு குறித்த சமிக்ஞை எதுவும் கிடையாது. விசாரணைகள் தொடரும் நிலையில் இப்போதைக்கு நாம் மேலதிகமாக எதுவும் கூற முடியாது
என்றார் கட்டளை அதிகாரி. பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். நேரடி துப்பாக்கிச் சூட்டால் பலர் காயமடைந்திருக்கின்றார்கள். எல்லோரும் இராணுவத்தினரே.
தமது சொந்த தளத்தில் இருந்த போது அவர்கள் பாதுகாப்பாக உணர்ந்திருப்பார்கள். இன்று இரவு அங்கு என்ன நடந்தது என்று எமக்கு இன்னும் தெரியாது. ஆனால் பாதுகாப்பு உணர்வு மீண்டும் ஒரு தடவை உடைந்து போயிருக்கிறது.
இது அமெரிக்க அதிபர் ஒபாமா. இதே இடத்தில் 2009 நடந்த இதே போன்ற சம்பவத்தை இது மீண்டும் நினைவுபடுத்தியிருக்கின்றது. இராணுவ தளம் ஒன்றில் நடந்த மிகவும் மோசமான நிகழ்வு அது. தானே அதனை செய்ததாக அப்பொழுது ஒப்புதல் வழங்கிய ஆப்கானுக்கு அனுப்பப்பட இருந்த இராணுவ உளநல மருத்துவரான நைடல் ஹசனுக்கு அண்மையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தாக்குதலை நடத்த அந்த சிப்பாயை எது தூண்டியது என்று அறியும் விசாரணைகள் நடக்கின்றன. ஆனால் அமெரிக்காவில் சொந்த ஊரில் இருக்கின்ற தளத்திலேயே பாதுகாப்பு படையில் இருக்கின்ற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கின்றது என்ற கேள்வியை இந்த சம்பவம் மீண்டும் எழுப்பியிருக்கின்றது.
பிபிசியின் பெத் மெக்லியோடின் செய்திக்குறிப்பினை தமிழில் தந்தவர் சீவகன். அடுத்ததாக, காட்டு ராஜாவான சிங்கம் எங்கு எப்பொழுது உருவானது? இதோ கேளுங்கள் பிபிசியின் இயற்கை விவகார செய்தியாளர் மேட் வாக்கரின் செய்திக்குறிப்பை. தமிழில் தருகின்றார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இன்று உலகின் சில காடுகளில் மட்டும் வாழுகின்ற சிங்கங்கள் எங்கே எப்போது உருவாகின? இந்த சிங்கங்களின் மூதாதையர்கள் யார் என்ற கேள்விகளுக்கு விஞ்ஞானிகள் விடை கண்டுள்ளனர். இன்றைய சிங்கங்களையும் அருங்காட்சியகங்களில் வைக்கப்பட்டிருக்கின்ற சிங்கங்களின் உடல் படிமங்களையும் மரபணு ஆராய்ச்சிக்குட்படுத்திய விஞ்ஞானிகள் கடைசியாக 124,000 ஆண்டுகளுக்கு முன்னர் இன்றைய சிங்கங்களின் பொதுவான மூதாதை மிருகங்கள் வாழ்ந்திருப்பதாக உறுதி செய்திருக்கின்றனர். இன்றைய நவீன சிங்கங்கள் இரண்டு குழுக்களாக பரிணாமம் அடைந்துள்ளன. ஒரு வகை கிழக்கு மற்றும் தெற்கு ஆப்பிரிக்க பிராந்தியங்களில் வாழ்கின்றன. மற்றைய சிங்க கூட்டம் மத்திய மற்றும் மேற்கு ஆப்பிரிக்க பிராந்தியத்திலும் இந்தியாவிலும் உள்ளது. இரண்டாவது வகை இன்று அழியக்கூடிய அபாயத்தில் இருக்கின்றது. அதாவது இந்த சிங்கங்களின் மரபணு பல்வகை தன்மைகள் அரைவாசியாக அருகிவிடுகின்ற அபாயம் இருக்கிறது. பொதுவாக வெப்பமண்டல காடுகளில் வாழ்கின்ற மிருகங்களின் பழைய வரலாறுகளை கண்டுபிடிப்பது என்பது அவ்வளவு இலகுவானதல்ல. மரபணுக்கள் கிடைக்கக்கூடிய படிமங்களை அந்த மிருகங்கள் விட்டுச் செல்வதும் குறைவும். இதனால் உலகெங்கிலும் அருங்காட்சியகங்களில் பேணி பாதுகாக்கப்படுகின்ற சிங்க படிமங்களின் டிஎன்ஏ மரபணு தகவல்களை சர்வதேச விஞ்ஞானிகள் குழு ஒன்று ஆராய்ந்துள்ளது. இதன்படி இன்றுள்ள நவீன சிங்க குடும்பமான பேந்தேரா லியோ கிழக்கு மற்றும் தெற்கு ஆப்பிரிக்க பிராந்தியங்களில் முதலில் உருவாகியிருக்கிறது. அதன் பின்னர் அதாவது 124,000 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த சிங்கத்தின் வம்சாவளி வந்த மற்ற உபக்குழுக்கள் பரிணாமம் அடைய தொடங்கியிருக்கின்றன. ஆப்பிரிக்காவின் பூமத்திய ரேகை பகுதிகளில் வெப்பமண்டல மழைக்காடுகளும் சஹாரா பகுதியில் சமதள புல்வெளிகளும் விரிவடைந்த காலம் அது. அப்போதுதான் ஆப்பிரிக்கா கண்டத்தின் பொதுவான சிங்க குடும்பம் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதி, மேற்கு மற்றும் வடக்கு பகுதி என்று தனித்தனி குடும்பங்களாக பிரிய தொடங்கியது. இந்த இரண்டு சிங்க குடும்பங்களுக்கும் இடையிலான மரபணு வித்தியாசங்களும் இன்றளவும் இருக்கின்றன. 51,000 ஆண்டுகளுக்கு முன்னர் ஆப்பிரிக்க கண்டம் வறண்டு சஹாரா பாலைவனம் விரிவடைந்த போது இரண்டு குடும்பங்களும் நிரந்தரமாகவே பிரிந்துவிட்டன. அதே காலப்பகுதியிலேயே மேற்கு ஆப்பிரிக்க சிங்கங்கள் மத்திய ஆப்பிரிக்காவுக்குள்ளும் தங்களின் வம்சத்தை விருத்தி செய்து கொண்டன. ஆப்பிரிக்காவின் நைல், நைஜர் ஆகிய பெரிய நதிகளும் இந்த இரண்டு சிங்க குடும்பங்களும் நிரந்தரமாகவே பிரிந்துவிட காரணமாகிவிட்டன. 21,000 ஆண்டுகளுக்கு முன்னர்தான் ஆப்பிரிக்காவிலிருந்து சிங்கங்கள் தங்களின் குடிபெயர்வை தொடங்கியிருக்கின்றன என்ற விபரமும் இன்னொரு மரபணு ஆய்வில் இப்போது உறுதியாகிவிட்டது. கிட்டத்தட்ட 11,000 ஆண்டுகளுக்கு முன்னர்தான் வடக்கு ஆப்பிரிக்காவை விட்டு சிங்கங்கள் வெளியேறி இந்தியா வரை தொலைதூரம் வந்து சேர்ந்திருக்கின்றன. இன்னும் தாமதமாக 5,000 ஆண்டுகளுக்கு முன்னர்தான் இன்னொரு சிங்க கூட்டம் ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து வெளியேறி இன்று மத்திய கிழக்கில் ஈரான் இருக்கின்ற பகுதிக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இன்று இந்தியாவின் குஜராத் மாநிலம் கத்தியாவார் தீபகற்பத்தில் வெறும் 400 சிங்கங்கள் தான் இருக்கின்றன. ஆப்பிரிக்க சிங்கங்களில் மூன்றில் ஒரு பங்கு கடந்த 20 ஆண்டுகளில் காணாமல் போய்விட்டது. மேற்கு ஆப்பிரிக்காவில் 400 முதல் 800 வரையும் மத்திய ஆப்பிரிக்காவில் 900 சிங்கங்களும் இன்று வாழ்வதாக கணக்கிடப்படுகிறது. இந்த சிங்கங்கள் இன்னும் ஒளிந்து விடாமல் பாதுகாப்பதற்கு இந்த புதிய கண்டுபிடிப்பு பெரிதும் உதவும் என்று இந்த ஆய்வை நடத்திய பிரிட்டனின் டுர்ஹாம் பல்கலைக்கழகத்தின் டாக்டர் ரோஸ் பானட் கூறினார்.
காட்டுராஜா சிங்கத்தின் பூர்வீகம் எங்கு, எப்பொழுது, எந்த காலகட்டத்தில் உருவானது என்பது குறித்த பிபிசியின் அறிவியல் விவகார செய்தி குறிப்பினை தமிழில் தந்தார் ஜெயபிரகாஷ். அடுத்ததாக கிரிக்கெட் செய்தி ஒன்று. மிகவும் பரபரப்புக்கு இடையே தொடங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி மற்றும் இலங்கைக்கு எதிரான T20 உலகக்கோப்பை போட்டியின் முதல் அரையிறுதி ஆட்டம் இப்பொழுது மழையினால் தடைபட்டுள்ளது. நடப்பு சாம்பியனான மேற்கிந்திய தீவுகள் இந்த ஆட்டத்தில் வெற்றி பெற்று இறுதி ஆட்டத்திற்கு செல்லுமா, அல்லது இந்த போட்டியை இதுவரை வென்றிராத இலங்கை அணி இறுதிக்கட்டத்திற்கு வெற்றி பெற்று செல்லுமா என்பதே இப்பொழுது உள்ள கேள்வி. மேற்கிந்திய தீவுகள் இரண்டாவதாக ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது 14 ஓவர்கள் முடிவடையும் தருவாயில் திடீரென்ற கடுமையான மழை, அதுவும் சாதாரண மழையல்ல, ஆலங்கட்டி மழை பெய்ய ஆடுகளம் மிக வேகமாக நீரினால் நிரம்ப ஆட்டம் இப்பொழுது தடைபெற்றுள்ளது. ஆட்டம் தொடர்ந்து நடக்குமா, நீர் வடியுமா என்பதெல்லாம் சற்று பொறுத்திருந்ததான் பார்க்க வேண்டும். ஆனால் ஆட்டம் மழையால் பாதிக்கப்பட்டு இந்த போட்டி டக்வர்த் லூயிஸ் முறையில் முடிவு செய்யப்பட்டால் இப்பொழுது உள்ள நிலைமை பிரகாரம் இலங்கை வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே உள்ளன. ஏனென்றால் டக்வர்த் லூயிஸ் முறைப்படி இலங்கை அணி 27 ஓட்டங்கள் முன்னணியில் உள்ளது. எனினும் ஆட்டம் தொடருமா அல்லது டக்வர்த் லூயிஸ் முறைப்படி முடிவு எடுக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த போட்டியில் முதலில் ஆடிய இலங்கை அணி தமது 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 160 ஓட்டங்களை எடுத்தார்கள். துவக்க ஆட்டக்காரர் பெரேரா அதிரடியாக 12 பந்துகளில் 26 ஓட்டங்கள் எடுத்து அணிக்கு ஒரு பலமான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தார். ஆனாலும் அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர்களான மகேலா ஜெயவர்தன, சங்கக்காரா ஆகியோர் மிகவும் சொற்ப ஓட்டங்களே ஆட்டம் இழந்தனர். மகேலா ஜெயவர்தன முதல் பந்தில் ஓட்டங்கள் எடுக்காமலேயே ஆட்டம் இழந்தார். எனினும் இந்த போட்டியினுடைய முடிவு எப்படி என்பது இன்னும் சிறிது நேரத்தில் தெரிந்துவிடும். நாளை இரண்டாவது அரையிறுதி போட்டம், இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கிடையே என்கின்ற தகவலுடன் உங்களிடமிருந்து இன்று விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.